بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إمام أبو جعفر الطحاوي رحمه الله رحمة واسعة அவர்களுடைய عقيدة أهل السنة والجماعة என்ற நூலை படித்து வருகின்றோம். இந்த நூலுடைய ஒரு முக்கியமான பகுதியை இன்று இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கின்றோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவையும் வழிமுறையையும், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையையும் பின்பற்றிய நேர்வழி பெற்ற கூட்டத்தார்கள். இந்த மக்களுடைய கொள்கைகளில், அகீதாவில் மிக முக்கியமான ஒன்று, இவர்களுடைய அகீதாவில் மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹுவை அவனுடைய நல்லடியார்கள் மறுமையில் பார்ப்பார்கள் என்று நம்புவது. அல்லாஹுவை அவனுடைய நல்லடியார்கள் மறுமையில் சொர்க்கத்தில் பார்ப்பார்கள் என்று நம்புவது நம்முடைய அகீதா, நம்முடைய கொள்கையில் மிக மிக முக்கியமான ஒரு கொள்கை. சரியா? அல்லாஹும் யஸ்ஸிர், அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அவனுடைய நல்லடியார்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய இன்பங்களில், சொர்க்கத்தில் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகளிலே மிக உயர்ந்த இன்பம், மிக உயர்ந்த சிறப்பு தனது திருமுகத்தை அவர்களுக்கு காட்டுவது. அல்லாஹுவின் முகத்தை பார்ப்பது சொர்க்கத்தில் ஆண்களோ பெண்களோ சொர்க்கத்தில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய டோட்டலாக முழுமையாக எல்லா இன்பங்களை விடவும், சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் ஆண்களோ பெண்களோ அவர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா வகையான இன்பங்களை விட அல்லாஹுவை பார்ப்பது பேரின்பம். அதற்கு கீழ்தான் சொர்க்கத்துடைய மற்ற எல்லா இன்பங்களும். சொர்க்கத்துடைய ஒரு சிறு இன்பம், சொர்க்கத்துடைய ஒரு சிறு ஒரு நொடி இன்பம், ஒரு நொடி அவ்வளோதான், இந்த சின்ன அளவு, இந்த இன்பமே இந்த உலகம் உலகத்தை விட பெரியது. இந்த உலக நாளெல்லாம், அதாவது ஒரு மனிதனை அல்லாஹுத்தால உலகத்தை படைச்ச நாளிலிருந்து கியாமத்து வரைக்கும் அவ்வளவு நீண்ட வாழ்க்கையை அவன் கொடுத்து, 60 வயசு 70 வயசு இல்லை, இவ்வளவு நீண்ட வாழ்க்கையை அவன் கொடுத்து, அவன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு நோய் நொடியில் கஷ்டப்பட்டு அதாபப்பட்டு வாழ்ந்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு நொடி இன்பத்தை அவன் அனுபவித்தால், இந்த துன்யாவில் அவன் பட்ட எல்லா கஷ்டத்தையும் மறந்து விடுவான் என்றால், அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு நொடி இன்பம் எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிச்சுப்பாரு. இப்படி சொர்க்கத்தில் ஒரு நொடி இன்பம் அனுபவிப்பது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நீண்ட வாழ்வு கொடுக்கப்படுது. எவ்வளவு நீண்ட வாழ்வு? 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அல்ல. உலக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகிலிருந்து கியாமத்து வரைக்கும் அவனுக்கு நீண்ட வாழ்வு இருக்குது. அந்த உலக அவ்வளவு பெரிய வாழ்க்கையில் அவன் கஷ்டமே பட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க, அதாபே பட்டுக்கிட்டு இருந்தான், அநியாயமே அவனுக்கு அநியாயம் தான் அவன் மேலே. அப்படி இருந்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு நொடி இன்பத்தை அவன் கண்டுவிட்டால் உலகத்தில் பட்ட எல்லா கஷ்டத்தையுமே மறந்துடுவான் என்றால் அந்த ஒரு நொடி இன்பம் எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிச்சுப்பாருங்க. நமக்கு விளங்க மாட்டேன் இந்த சொர்க்கத்துடைய வேல்யூ. அதனால தான் சோம்பேறிகளாக இருக்கிறாங்க மக்கள், அதனால தான் சொர்க்கத்தின் பக்கம் ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அதனால தான் அமல்களின் பக்கம் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த இன்பம் தெரிஞ்சிருந்தா அவர்கள் இப்படி இருக்க மாட்டார்கள். நபிமார்கள் நல்லவர்கள் எல்லாம் ஏன் சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம்னு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சாங்க. அவர்கள் அல்லாவும் ரசூலும் சொன்னதை நம்பினாங்க. இப்போ முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது சஹீ முஸ்லீமில், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், இந்த உலகத்திலேயே கஷ்டப்பட்ட மனுஷன், அவனை விட கஷ்டப்பட்டவன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன், நான் தான் கஷ்டப்பட்டுருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் அப்படி தானே சொல்லுவீங்க இல்லையா? யாராவது அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்களா? என்னம்மா எல்லாம் ஒரே புலம்பல் தான், சுக்கரே கிடையாது, ஒரே நன்றி கெட்டத்தனம் தான் அதிகமாக இருக்குது இல்லையாம்மா? இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படிமா இருக்காங்க? அல்லாஹுக்கு நன்றி கேட்டவர்களாக இருக்காங்க. எவ்வளவுதான் அல்லாஹு தாலா ரஹமத்து செஞ்சாலும் பரக்கத்து செஞ்சாலும் ஒரு சின்ன கஷ்டத்தை பார்த்த உடனே என்ன அல்லாஹ் என்ன தொழுகை என்ன இபாதத்து என்ன நம்ம மார்க்கத்தை பேணி நமக்கு என்ன கிடைச்சிச்சு எக்ஸ்ட்ரா? ஒரே நிராகரிப்புடைய வார்த்தைகள், நன்றி கேட்டத்தனமான வார்த்தைகள். விதியை ஏசுவது, தன்னைத்தானே தனது விதியை ஏசுவது, பழிப்பது, இதுதான் இன்றைய மக்களுடைய வாழ்க்கையாக போய். தொழுகையாளிகள் கூட நல்ல மார்க்கத்தை பேணுபவர்கள் என்று அடையாளம் காணப்படக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு கெட்ட குணத்தில் ஒரு நிராகரிப்பில் இருக்கிறார்கள். எல்லாம் பாதுகாக்கணும். சரி, அந்த மனிதனை கொண்டு வந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் மலக்கிட்ட சொல்லுவான், மனுஷன் மலக்கே இந்த மனுஷனை மஹ்ஷர்லேருந்து அப்படியே எடுத்து, மலக்கு எவ்வளோ பெரிய ஆள், எடுத்து அப்படி சொர்க்கத்துக்குள்ளார அப்படி உள்ளார விட்டுட்டு வெளியே எடுத்துருங்கம்மா. அல்லாஹத்தில் அந்த மனுஷனை அப்படியே அலாக்கா தூக்கி, இந்த பொம்மை தூக்குறோம்ல விளையாட்டு சாம பொம்மையை, அந்த மாதிரி மலக்கு அப்படியே தூக்கி யுகுமசு ஹம்சத் அப்படியே சொர்க்கத்துக்கு அப்படி உள்ளார விட்டுட்டு அப்படி எடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த தடியில் நினச்சி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த பிஸ்கட்டை டீயில் வைக்கிற நேரம் கூட கிடையாது, அப்படி எடுத்து அப்படி அடிச்சுக்கிறார். அல்லாஹ் கேப்பா, துன்யாவில் வாழ்ந்தியா? ஆமாம் வாழ்ந்தல்லா. கஷ்டப்பட்டியா? கஷ்டமா? உலகத்தினால கஷ்டமே பட்டதில்லைன்றோம். ஒரு நொடியில் உலகத்தில் பட்ட கஷ்டத்தெலாம் மறந்துடுவான். இன்னொரு மனிதனை கொண்டு வர சொல்லுவான் அல்லாஹ்வுத்தலா. யார் அவன்? உலகத்தில் அவனை விட இன்பமாக வாழ்ந்த மனிதன் யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய சுகபோகமான வாழ்க்கையில் வாழ்ந்த மனிதனை கூட்டிகிட்டு வர சொல்லுவான், கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்லுவான், மலக்கிட்ட இவனை கொண்டு போய் நரகத்தில் உள்ளார முக்கிய எடுக்கன்னு சொல்லி அவர் அவனை எடுத்து அப்படியே நரகத்தில் அப்படி முக்கிய அப்படி எடுத்துருவார். அவ்வளோதான் முடிஞ்சு. அல்லாஹ் கேட்பான், துன்யாவில் கொஞ்சம் ஏதாவது லைஃப் என்ஜாய் பண்ணியா, டேஸ்ட் பண்ணியா அப்படி? யா அல்லா, எனக்கு இன்பம்னா என்னன்னே தெரியல அல்லா அப்படிமா. தான் உலகத்தில் அனுபவித்த அத்தனை இன்பங்களையும் அவன் மறந்திருப்பான். புரியுதா இல்லையா? யாரு இந்த உலகத்தில் அவன் இன்பத்தை தவிர கஷ்டத்தையே பார்க்காதவன், நரகத்துரிய ஒரு கஷ்டத்தை பார்த்தவன எல்லாமே போயிடுச்சு அவனுக்கு. விஷயத்துக்கு வாங்க. அப்போ சொர்க்கத்தில் சாதாரணமான ஒரு நொடியின் பொழுதே இவ்வளவு இன்பமாக இருக்கும் என்றால், சொர்க்கத்துக்குள் இருப்பொழுது அப்புறம் அதனுடைய பழங்களை சாப்பிடுவது, அதனுடைய நிழல், அதனுடைய பாலாறு, தேனாறு, மதுவாறு, இப்படி 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 கோடிக்கணக்கான பட்டியல், இன்பங்களுடைய பட்டியல் இருக்கு. புரியுதா? ஒன்று ரெண்டு கிடையாது. இந்த இன்பங்களை விடவெல்லாம் அல்லாஹுவின் முகத்தை பார்ப்பது மூமின்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பேரின்பமாக இருக்கும். அல்லாஹு தாலா தன்னை பார்க்காமல் இந்த உலகத்தில் தன்னை நம்பிக்கை கொண்டு தனது சட்டங்களை ஏற்று தனது ஷரியத்தின்படி வாழ்ந்த இந்த மூமின்களை நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்துவான், தனது திருமுகத்தை அவர்களுக்கு தரிசிக்க வைத்து. புரியுதா? இது நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கைனா யார் நம்பிக்கை? முஸ்லீம்களாகிய நம்முடைய நம்பிக்கை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் ஆகிய நம்முடைய நம்பிக்கை. இந்த அகீதா நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கணுமா? இந்த அகீதா அல்லாஹுவை மறுமையில் மூமின்கள் பார்ப்பார்கள், அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பேரின்பம். இது நம்முடைய கொள்கை, நம்முடைய நம்பிக்கை. குர்ஆன் இதைத்தான் உறுதிப்படுத்துகிறது, ஹதீஸ் இதை உறுதிப்படுத்துகிறது, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எல்லோரும் இந்த நம்பிக்கையில் இருந்தார்கள், அவர்களுடைய மாணவர்களாகிய தாபிஈன்கள் இந்த நம்பிக்கையில் இருந்தார்கள், பிறகு கண்ணியத்திற்குரிய இமாம்கள் நான்கு பேரும், இன்னும் ஹதீஸ் கலையினுடைய ஃபிக்ஹு கலையினுடைய அறிஞர்கள் எல்லோருமே இந்த கொள்கையில் தான் இருந்தாங்க. இதுவும் ஒரு முக்கியமான கொள்கை. எந்த கொள்கையில் இன்றைய காலத்தில் வழிகட்டிருக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாத்தினர் கூட, சுன்னத் வல் ஜமாத்தினர் என்று சொல்லி வழிகேட்டில் இருக்காங்க பாருங்க, அவர்கள் கூட இந்த கொள்கையை மறுக்கிறதில்ல. சுன்னத் வல் ஜமாத்துடைய நிறைய கொள்கையை இன்று இருக்கக்கூடிய சோக்கால் சுன்னத்துல் ஜமாத்து மக்கள் நிறைய மாத்திட்டாங்க. ஆனால் அவங்க மாத்தாத கொள்கையில இந்த கொள்கையும் ஒன்று. அல்லாஹ்வை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள் என்று ஏற்கனவே ஒரு கொள்கையை சொன்ன. அது என்ன? அல்லாஹ் பேசக்கூடியவன், புரியுதுங்களா? அல்லாஹ் பேசக்கூடியவன், குரான் அல்லாஹ்வுடைய பேச்சு. இதையும் இன்று இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்து மக்கள் அவர்கள் பல விஷயத்தில் வழிகேடான சிந்தனைகளை உடையவர்களாக இருந்தாலும் முந்தைய மூத்த சுன்னத்துல் ஜமாத்துடைய பல நேர்வழியான கொள்கைகளை அவர்கள் மாற்றியிருந்தாலும் கூட அல்லாஹ் பேசக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு பேச்சு என்ற தன்மை இருக்கிறது என்பதை அவர்கள் மாற்றவில்லை, மறுக்கவில்லை. அதே போல தான் இந்த விஷயம், புரியுதுங்களா? சரி, நல்ல கவனிங்க. அல்லாஹு தஆலாவை மறுமையில் நாம் பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது இது நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய மனசில் பதிந்து விட வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை மட்டுமல்ல, இதற்கு முன்பும் சரி இதற்கு பின்பும் சரி அல்லாஹுவை பற்றி நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை. அதை இங்கே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு அடுத்த கருத்துகளில் பாயிண்ட்டுகளில் இமாம் அவங்க இன்னும் நிறைய விரிவாக சொல்லுவாங்க, அதை அங்கே பார்ப்போம். என்ன? அல்லாஹுவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள் என்றால் அவ்வளவுதான், பார்ப்பார்கள் என்று நம்பிக்கை கொள்ளணும். எப்படி பார்ப்பார்கள் என்று கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதா? அல்லாஹுவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள் என்று சொல்லும் பொழுது நம்பிவிட வேண்டும். எப்படி பார்ப்பார்கள் என்று கேட்கக்கூடாது. எங்கே பார்ப்பார்கள், பார்க்கும்போது அல்லாஹ் எங்கே இருப்பான், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாது, புரியுதா? அல்லாஹுடைய விஷயத்தில் அடியான் ஏன் எப்படி என்ற கேள்வி கேட்கக்கூடாது. அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் தான் இந்த அமலை எப்படி செய்யலாம், தொழுகணும் எப்படி தொழுகிறது சொல்லிக் கொடுங்க, புரியுதா? இந்த கேள்விகளை கேட்கலாமே தவிர அல்லாஹுடைய தாத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அல்லாஹுடைய பண்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நாம் எப்படி என்ற கேள்வி கேட்கக்கூடாது. ஆதாரங்கள் எப்படி வந்திருக்கின்றனவோ அப்படியே அந்த ஆதாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆதாரங்களுக்குள் நாம் நமது மூக்கை நுழைத்து நம்முடைய மன இச்சைகளுக்கு ஏற்ப அந்த ஆதாரங்களுடைய கருத்துக்களை மாற்றக்கூடாது. அந்த ஆதாரங்களுக்கு தவறான பொருள்களை கொடுத்து ஆதாரங்களை திரிக்கக்கூடாது. நம்முடைய சந்தேகங்களை கொண்டு குழம்பி போய் அப்படி இருக்குமா, இப்படி இருக்கலாமா, இப்படி வைத்துக்கலாமா, இதுக்கு அர்த்தம் அப்படி வைத்துக்கலாமா என்பதாக அர்த்தங்களிலும் நாம் விளையாடக்கூடாது, புரியுதா? அல்லாஹுடைய முகத்தை அல்லது அல்லாஹுவை மூமின்கள் மறுமையில் பார்ப்பார்கள் என்று தெளிவா குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டதற்கு பிறகு நீங்க சில லாஜிக்குகளை சில ஃபல்சஃபாக்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹுவை மறுமையில் பார்ப்பது இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எழுப்புவது இது இறை நிராகரிப்பிலே கொண்டு போய் விட்டுவிடும். உங்களுக்கு உங்களது மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு உங்களது மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. உங்கள் மார்க்கம்னா என்ன? நீங்கள் உள்ளத்திலே நம்பி இருக்கக்கூடிய உங்களது கொள்கை, அதாவது எந்த மார்க்கத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமோ, அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தீனை கொண்டு சொர்க்கத்துக்கு போலாங்கும்போது அல்லாஹ்வுடைய தீன் தான் பொதுவானதாச்சே, யார் சொர்க்கத்துக்கு போவா? அந்த தீனை நம்பியவர்கள், அந்த தீன் யாருடைய வாழ்க்கையில் பாதுகாக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. நீங்க உங்க தீனை உங்களது வாழ்க்கையில் பாதுகாக்கப்பட்டிருந்தா சொர்க்கத்துக்கு போவீங்க, புரியுதா இல்லையா? அப்போ ஒவ்வொருவரும் தான் பின்பற்றக்கூடிய நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய தீனை தனது வாழ்க்கையில் பாதுகாப்பது இது அவரவருடைய பொறுப்பு, அவரவருடைய கடமை. தீனை எப்படி பாதுகாப்பது? நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்பிக்கையால் பாதுகாப்பது, செயல்கள் சார்ந்த விஷயங்களை செயல்களால் பாதுகாப்பது. ஒரு மனிதர் தொழுகையை பாழாக்கினார், சொர்க்கத்துக்கு போவாரா? போக மாட்டார். ஒரு மனிதர் ஜகாத்தை கொடுக்கறது இல்லை, கடமையானதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவாரா போக மாட்டார். தீனை பாதுகாப்பது என்பது என்ன? தீன் படி செயல்படுவது, அல்லாஹுடைய தீனை மறுக்காமலும் அல்லாஹுடைய தீனின்படி செயல்படுவதை அலட்சியம் செய்யாமலும் இருப்பது. புரியுதா? இப்ப பாருங்க, உங்களுடைய தீன், உங்கள் தீன் உங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், அதாவது உங்களது நம்பிக்கையும் உங்களது செயலும், உங்களது நம்பிக்கையும் உங்களது செயலும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. புரியுதா? பதில் என்ன? அல்லாஹுடைய விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்திலும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன சொல்றாங்களோ, புரியுதா, மார்க்க விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹுவோ என்ன சொல்கிறார்களோ முடிச்சு, அதுக்கு மீறி மறுபேச்சு பேசிடக்கூடாது. فَإِنَّهُ مَا سَلِمَ فَإِنَّهُ مَا سَلِمَ فِي دِينِهِ إِلَّا مَنْ سَلَّمَ لِلَّهِ وَلِرَسُولِهِ. உங்க தீன்ல உங்களுக்கு சலாமத், பாதுகாப்பு, உங்களுக்கு சேஃப்டி. இஃப் யூ வாண்ட் டு சேவ் யுவர் தீன், இஃப் யூ வாண்ட் டு பி எ சேஃப், ஒரே வழி, நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லிவிட்டார்கள் என்றால் முடிஞ்சிச்சு. அதோடு அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஃபுல் ஸ்டாப் என்ன வச்சிடணும்? ஒரு புள்ளியை வச்சு நிறுத்திடணும், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா என்றாலும் அல்லது இதற்கு விளக்கம் என்னவென்றால், இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதனுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்றால், இதை இப்படி சொன்னால் அப்படி ஆகிவிடும், அப்படி எடுத்துக்கொண்டால் இப்படி ஆகிவிடும், எனவே நான் சொல்வது என்னவென்றால், தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதுதான், தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும். இதெல்லாம் நீ வச்சுக்க உன் வீட்டில். உன் வீட்டில் சோறு ஆகும்போது, சாம்பார் ஆகும்போது, சட்னி ஆகும்போது, பிரியாணி ஆகும்போது, எதை முன்னாடி போடலாம், எதை பின்னாடி போடலாம், தம்ம கீழே போடலாமா, மேலே போடலாமா, புரியுதா, கறியை முன்னாடி போடலாமா, பின்னாடி போடலாமா, இதெல்லாம் நீ வச்சுக்க. இங்கே தீன் என்று வந்துவிட்டால் தஸ்லீம், சொல்லுங்க, தஸ்லீம்னா யார் பேரும் நினச்சிக்காதீங்க. புரியுதா? ஏற்கனவே இந்த தஸ்லீம்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கோம் நம்ம. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், உண்மையான ஒரு மாணவியாக இருந்தா, கரெக்டாக பாடத்தை கவனிச்சிருந்தா, இது எத்தனாவது ஆயத்தில் எந்த வசனத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவாங்க. தஸ்லீம்ங்கிற இந்த வார்த்தையை வச்சு நம்ம பயானே ஒரு கிளாஸே பண்ணியிருக்கிறோம், ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். 4வது அத்தியாயத்தில் 65வது வசனம், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஸும்ம லா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத வயுஸல்லிமூ தஸ்லீமா. 4வது அத்தியாயத்தில் 65வது வசனம், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரும் என் மேலே, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் மூமினே கிடையாது, எதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு ஏன் எதற்கு என்று கேட்காமல் முற்றிலுமாக நீங்கள் கட்டுப்பட்டு ஏற்றுக்கொள்கின்ற வரை. எப்படி சொல்கிறா? என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் என் தூதர் சொன்னதுக்கு முற்றிலுமாக ஏன் எதற்கு என்று கேட்காமல் ஏற்று கட்டுப்படுகின்ற வரை. வெறும் கட்டுப்பட்டா போடாதது, எப்படி ஏற்றுக்கொண்டு, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கட்டுப்படணும். சும்மா வலுக்கட்டாயத்துக்கு கத்தியை பயந்துக்கிட்டு கட்டுப்படுறது கிடையாது, கட்டையை பயந்துக்கிட்டு கட்டுப்படுறது கிடையாது, அதிகாரத்துக்கு பயந்துக்கிட்டு கட்டுப்படுறது கிடையாது. புரிஞ்சிச்சா இல்லையா? பல்லாம் சொல்றான். இப்ப இந்த தஸ்லீம் வந்தாதான் நமக்கு தீன் சலாமத்துங்க. இந்த தஸ்லீம், இத்தகைய தஸ்லீம் அல்லாஹ் சொல்லிவிட்டானா, கோடு கிழிச்சிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்களா, கோடு கிழிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதை தாண்டதுக்கு யோசிக்க கூடாது, இதை மீறதுக்கு யோசிக்க கூடாது. கோட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுப்போமா, கோட்டை கொஞ்சம் இந்த இடத்துல திறந்து விட்டுருவோமா, புரியுதா? அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ இமாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த பாருங்க, அல்லாஹுவை பார்ப்போம் என்று குர்ஆனுடைய வசனங்கள் சொல்கிறது, ஹதீஸுகள் சொல்கின்றன, சஹாபாக்கள் இப்படித்தான் நம்பினார்கள், தாபிஈன்கள் இப்படித்தான் நம்பினார்கள், அடுத்து சங்கிக்குரிய இமாம்கள் இப்படித்தான் நம்பினார்கள், அடுத்து கண்ணியத்திற்குரிய மார்க்க கல்வியின் முன்னோடிகள் அவர்களும் இப்படித்தான் நம்பினார்கள். புரியுதா? அவர்கள் எப்படி நம்பினாங்களோ, ஹதீஸுடைய குர்ஆனுடைய ஆதாரத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ, நீங்களும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. வழிகட்ட கொள்கைகளை பார்த்து, வழிகட்ட கூட்டத்தார்களை பார்த்து, கூட்டங்களை பார்த்து நீங்கள் வளைக்க நினைக்காதீங்க, குழம்பி போயிடுவீங்க, பிரச்சனைக்கு ஆளாயிடுவீங்க. சரி, உங்களுக்கு புரியலையா? ஒரு கேள்வி. அல்லாஹ் பார்ப்போம் நம்புகிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி பார்ப்போம்னு சொல்லிட்டு. பரவாயில்லை, உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் இதை புரிந்து மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். அந்த புரிந்தவர்கள் நமக்கு சொன்னார்கள், நானும் ஏற்றுக்கொண்டேன். புரியுதா? யார் இந்த இதை புரிந்தார்களோ, யார் புரிந்தவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சஹாபாக்கள், அவரவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப அவங்க இல்முல நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு இல்மு இல்லாததில் நீங்கள் நோண்டாதீர்கள். இப்ப மருத்துவம்னு ஒரு படிப்பு இருக்குமா? சரியா? அந்த மருத்துவ படிப்புங்கிறது எத்தனை வருஷமா படிப்பு? அது ஏமா, இந்த 5 வருஷம் படிக்கிறதுக்கு முன்னாடி 12 வருஷம் படிக்கிறார்கள், அதெல்லாம் படிப்பு இல்லையா? அப்ப நேரம் உங்க பிள்ளைய கொண்டு போய் சேர்த்துட வேண்டித்தானே, எல்லாரையும் 5 வயசுல கொண்டு போய் MBBSல சேர்த்துட வேண்டித்தானம்மா, சேர்த்துருவீங்களா? இதெல்லாம் படிச்சா தானே அங்க படிக்க முடியும். அப்ப இந்த 12 வருஷத்து யார் சேர்ப்பா? அதுக்கெல்லாம் நீங்க காசு கொடுத்து படிக்க வைக்கிறது இல்லையா? இந்த 12 சேருங்க, அந்த 5 சேருங்க, 17 வருஷம் ஆச்சா? இப்படி ஒருத்தன் சயின்ஸை படிச்சுட்டு ஒருத்தன் அதே மாதிரி 100 கணக்கான பேர் சேர்ந்து ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அதுலேயே மருத்துவத்திலேயே எத்தனை வகை இருக்குது. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தனி மருத்துவம் இருக்குது, நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு தனி மருத்துவம் இருக்குது. புரியுதா? அந்த நோய்கள்லேயே ஒரு ஒரு வகையான நோயை கவனிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அந்த நோயினுடைய மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்படி 100 கணக்கான துறை மருத்துவத்தில் இருக்கு. இப்போ எதுவுமே படிக்காத ஒருத்தன் இந்த மருத்துவ துறையினுடைய 1000 கணக்கான அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை குருட்டுத்தனமாக இதெல்லாம் தப்புங்கிறான்னு வச்சுக்கங்க. என்னடா இது, ரவுண்டாக வெள்ளையாக இருக்குது, இதை சாப்பிட்டா தலைவலி போயிடுமா, எப்படி போவோம், பொய்ங்கிறான். புரியுதா? இன்னொருத்தங்க சாப்பிட்டுட்டு தலைவலி போனதை 100 மக்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு தலைவலி போச்சுன்னு சொல்லிட்டு. ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான், என்ன வெள்ளையாக இருக்குது, தலைவலி போயிடுமா அப்படிங்கிறான். இப்போ இவனை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? முட்டாள், கல்வி இல்லாதவன்னு சொல்லுவீங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவால் வஹி கொடுக்கப்பட்டு 23 ஆண்டுகள் கல்வி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு புரியாததை அல்லாஹ் புரிய வைத்தான். வஅல்லமக மாலம் தகுன் தஅலம், நபியே உங்களுக்கு அறியாததை, நீங்கள் அறியாததை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்தான். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். வவஜதக வாலன் ஃபஹதா, புரியுதா? அலம் யஜிதுக ரப்புக யதீமன் நபியே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது, அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டி கல்வியை கொடுத்தான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறாங்க அல்லாஹுவை பார்ப்போம் என்று. அவர்களிடத்திலே கல்வி படித்த சஹாபாக்கள் தாபியின், அடுத்து சஹாபாக்களிடத்தில் கல்வி படித்த தாபியின்கள் இந்த ஆதாரமெல்லாம் சரி, இந்த ஆதாரத்தில் சொல்லப்பட்டதை போன்று அல்லாஹ்வை நம்புவோங்கிறாங்க. இன்றைக்கு புதுசா இஸ்லாத்துல முளைத்து கொண்டு இதெல்லாம் லாஜிக்கு ஒத்து வரல, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கே பிரச்சனையாகுது என்று அறிவை நுழைத்தால் இப்ப சொல்லுங்க, யாரு தவறுல இருக்கிறா, வழிகேட்டில் இருக்கான்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள், வழி மறுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா, ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்களா? மறுக்கக்கூடியவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள். புரியுதா இல்லையா? சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் முக்கியமான விவரங்கள் இருக்கு. இந்த மறுக்கக்கூடியவர்கள் லூசு கிறுக்கு பைத்தியம் எப்படி மறுக்குது சொல்றேன் பாருங்க. அப்படித்தானே சொல்லணும் அவங்கள, அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் வேதத்தையும் ஹதீஸையும் மறுக்கிறவங்களுக்கு வேற என்ன பேர் சொல்ல முடியும்? எல்லா இந்த பேர்களுக்கெல்லாம் மொத்த தகுதியும் அவங்களுக்கு தான் தகுதியானது. என்ன சொல்றாங்க, இப்போ உதாரணமா இந்த கண்ணா இந்த கிளாஸை பார்க்கணும், அப்போ இந்த கிளாஸ் எனக்கு முன்னாடி வச்சாதான் நான் பார்க்க முடியும். சரியா, இதை தூக்கி என் முதுகுக்கு பின்னாடி வச்சா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. புரியுதா? போன பாடத்தில் கூட லேசாக உங்களுக்கு இஷாராவாக சொன்னேன், ஒரு தூரத்தில் இருந்தால் தான் நான் பார்க்க முடியும். இதை தூக்கி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அஜரத்தில் எங்கள் வீட்டில் உள்ள கிளாஸ் உங்கள் கண்ணாடியில் தெரியுதான்னு சொன்னால், அந்த ஒருத்தர் பார்த்தாரில், ஒரு அவுளியா, ஒருத்தர் சூஃபி அவுளியா, காபத்துள்ள அவளோட நாய் போனதை, அந்த கதையாகி போயிடும். புரியுதா இல்லையா? அள்ளி விட வேண்டித்தான், என்ன முடியாது. புரியுதா? அதே போல் இதை கொண்டாந்து நேராக என் கண்ணுக்கு நேராக அப்படி கண்ணுக்குள்ளார வச்சுட்டு, தெரியுதா தெரியுதானா? என்னத்த தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்போ இப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த பொருளை பார்க்குறதா இருந்தால் ஒரு தூரத்தில் இருக்கணும், ஒரு பக்கத்தில் இருக்கணும், என் கண்ணு சரியாக இருக்கணும், இந்த பொருள் பார்க்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும், அப்புறம் இந்த பொருள் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் தேவை இல்லையா? இந்த பொருள் இருப்பதற்கென்று ஒரு இடம் தேவை. இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு பொருளை நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் அது ஒரு திசையில் இருக்கணும். இப்போ நேராக வலது பக்கம், இடது பக்கம், கிழக்கு மேற்கு, புரியுதா, முன் பின், அந்த மாதிரி ஒரு திசையில் இருக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும். சரியா? இப்போ இதெல்லாம் வைத்து கொண்டு இந்த அரி வாளிகளில் அரி விழிகள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்போம் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் என்ன ஆகிவிட்டது தெரியுமா? அல்லாஹு சமத் என்பதே போய்விட்டது. அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹுல் கனி என்ற அடிப்படையே போய்விட்டது. ஏன்? அவனை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் அவனை ஒரு இடத்தில் வைத்துத்தானே பார்க்க முடியும். அப்படி என்றால் அவன் இடத்தின் பக்கம் தேவை உள்ளவனாக ஆகிவிட்டானே. அவனை ஒரு திசையில் வைத்துத்தானே பார்க்க முடியும். அப்படி என்றால் அவன் ஒரு திசையின் பக்கம் தேவை உள்ளவனாக ஆகிவிட்டானே அப்படின்னு கேட்டான். ஆஹா, நான் விஞ்ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பின்னாடியே போயிடுச்சு. நாங்கள் அல்லாஹுவை தேவையற்றவனாக ஆக்குகிறோம், திசைகளிலிருந்தும் இடங்களிலிருந்தும். அதே போல ஒரு நிறத்தில் இருக்கணும், கருப்பு சிவப்பு வெள்ளன்னு இருக்கணும். பார்க்கப்படக்கூடிய பொருள் கருப்பா சிவப்பான்னு சொல்லணும். அப்போ நிறம் அவனுக்கு தேவையாகிவிடும் அந்த பொருளுக்கு இல்லையா? நம்ம அவன் விளங்குதா இல்லையா? ஏதாவது ஒரு நிறம் இருக்கணுமா இல்லையா? கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்புன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நிறம், அப்போ அவன் நிறத்தின் பக்கம் தேவை உள்ளவனாக இப்படியே சேர்த்துக்கிட்டே போனானும். ஏன்னா வழி கட்டு போயாச்சு, படு பாதாளத்தில் உழுக ஆரம்பிச்சாச்சு, அவ்வளோதான். நேராக நரகத்தில் உழுகிற வரைக்கும் உழுந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் நான் ஸ்டாப். கடைசியில் நீங்கள் சொல்வதால் இப்படிப்பட்ட கொள்கை குழப்பங்கள் ஏற்படுகிறது. அதனால் அல்லாவை பார்க்க மாட்டோன்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் பாதுகாப்பாயிடுவான். உண்மையிலேயே ஒன்ன மாதிரி பாவி பார்க்கறது இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய தகுதிக்கே தகுதியானது. அதனால தான் அல்லாஹ் உங்க நசீபையும் அப்படி ஆக்கிட்டான். அல்லாஹ் பின்னாடி இமாமே அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா? யார் இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் உண்மையில் அல்லாஹை பார்க்கத்தான் மாட்டார்கள். புரிஞ்சுச்சா இல்லையா? இப்ப இந்த மாதிரியான குழப்பமான கொள்கைகளை சொல்லி மக்களை அவர்கள் வழிகெடுத்தார்கள். சரியா? நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முட்டாள்தனமான உளறல்களுக்கு பதில் சொல்றதெல்லாம் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். குரானுடைய ஹதீஸுடைய நேரடியான ஆதாரங்கள், அதில் ஒரு முக்கியமான ஆதாரத்தை தான் இமாம் அவர்கள் சூரா அல் கியாமாவுடைய அத்தியாயம் 22-23 வசனம் இங்கே பதிவு செய்கிறார்கள். உஜூஹு யௌம இதின் நாதிரதுன் இலா ரப்பிஹா நாதிரதுன். உஜூஹு யௌம இதின் நாதிரா வாது இலா ரப்பிஹா நாதிரா. உஜூஹுன் முகங்கள், யௌம இதின் அந்நாளில், இலா ரப்பிஹா தனது ரப்பை, நாதிரத்துன் பார்த்து கொண்டிருக்கும், இலா ரப்பிஹா அந்த முகங்கள் தனது ரப்பை நாதிரத்துன் பார்க்கும் அல்லது பார்த்து கொண்டிருக்கும். இப்ப இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, அல்லாஹுவை நல்லடியார்கள் தங்களது முகத்தால் பார்ப்பார்கள் என்று, அவர்களுடைய முகம் பார்க்கும் என்று. அப்ப முகம் பார்க்கும் என்று சொல்லும் பொழுது முகத்தில் பார்க்கக்கூடிய உறுப்பு எதுமா? அப்ப கண்ணால் பார்ப்பார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. என் முகம் உன் பக்கம்தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். புரியுதா? அதுலேயும் இங்க என் முகம் உன்னை பார்க்கிறது என்று சொல்லும் பொழுது அங்க என்ன அர்த்தம்? கண்ணால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உஜூஹி யௌம இது நாதிரா இலா ரப்பிஹா இலா ரப்பிஹா நாதிரா. இங்க பாருங்க, சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போறோம், படிப்படியாக நல்ல கவனமாக கேட்டுக்கணும். இந்த வசனமும் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, ஹதீஸுகள் இருக்குது, நம்ம பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவோம், கவனிச்சுக்கிட்டே வரணும். இந்த வழிகெட்டவர்கள் வழிகெடுகிறார்கள் அல்லவா, இவர்களுடைய வழிகேட்டுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஆதாரங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஆதாரங்களில் குழப்பங்களை உண்டு பண்ணி, சந்தேகங்களை உண்டு பண்ணி, தேவையற்ற குழப்பங்களை கிளப்பிவிட்டு அந்த ஆதாரத்தை மாற்றுறது. அப்ப இப்படிலாம் ஏற்கனவே சொன்னமா இல்லையா, அந்த மாதிரி குழப்பிட்டு, எனவே அல்லாவை பார்ப்போம் என்று வந்திருக்கிறது என்றால் அல்லாவை பார்ப்போம் என்று அர்த்தம் இல்லை, அல்லாவின் அருள்களை பார்ப்போம், அல்லாவின் அருட்கொடைகளை பார்ப்போம், அல்லாஹ் படைத்த சொர்க்க அந்த காட்சிகளை பார்ப்போம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். முடிஞ்சு புரிஞ்சா? பார்க்கிறோம் அப்படியே சொக்கிட்டாமா, கரெக்டா இருக்குது பாருங்க, ஏன் இப்படி வச்சா என்ன தப்பு? தஹ்வீல், இதுக்கு பேர் என்ன? தஹ்வீல், தா ஹம்சா வாவ் யா லாம், தஹ்வீல், இதுக்கு பேர் தான் மாற்றுவது. தஹ்வீல், ஒரு அர்த்தத்திலிருந்து இன்னொரு அர்த்தத்துக்கு மாற்றுவது, வளைத்து கொண்டு வருவது. அப்ப இந்த மாதிரி இந்த தஹ்வீல் ஆதாரங்களை அதனுடைய கருத்துகளை மாற்றுவது, இப்படி மாற்றியதால் தான் வழிகெட்டவர்கள் எல்லாம் வழிகெட்டார்கள். உலகத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இருந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் பல கூட்டங்களாக வழிகட்டு போனார்களே, அந்த வழிகட்டுக்கு என்ன காரணம்? வழிகட்ட எந்த ஒரு மனுஷனை, எந்த ஒரு ஜமாத்தை நீங்கள் எடுத்துட்டு வந்தாலும் சரி, என்ன அவங்களுடைய அடிப்படை என்னவா இருக்கும்? ஆதாரங்களை மீறுவார்கள், அந்த ஆதாரங்களுக்கு பொய்யான விளக்கங்களை சொல்வார்கள், தங்களுடைய நப்சின் புறத்திலிருந்து விளக்கம் கொடுப்பார்கள், ஆதாரங்களை வளைப்பார்கள், திரிப்பார்கள், அதனுடைய அர்த்தங்களை மாற்றுவார்கள். இதுதான் அவங்கள்ட்ட யாரா இருந்தாலும் சரி, ஆதாரத்தை இருப்பதை இருப்பதை போன்று ஏற்றுக்கொள்கிறார்களா? முடிஞ்சு, அவங்க நேர்வழியில் இருப்பாங்க. இருப்பதை இருப்பதை போன்று ஏற்றுக்கொண்டால் அவங்க யாரு? நேர்வழி. எந்த இதுல ஒரு சின்ன குறிப்பு, எப்படி சில இடங்களில் அந்த வெளிப்படையான அர்த்தத்திற்கு இன்னொரு உள்ரங்கமான அர்த்தம் இருக்கும், புரியுதா? அந்த உள்ரங்கமான அர்த்தம்தான் சரியான அர்த்தம் என்று ஆயத்துடைய முன்பின் தொடர்களை வைத்தே நம்ம புரியலாம். ஆயத்துடைய தொடர்களை வைத்தே நம்ம புரியலாம், புரியுதா? புரியல. அந்த இடத்துல வெளிப்படையான அர்த்தத்தை தான் வைக்கணும் என்று எந்த அறிவாளிகளும் சொல்ல மாட்டாங்க. எங்க ஆயத்துடைய முன்பின் தொடரை வைத்து அந்த வார்த்தைக்குள்ள உள் அர்த்தமான இரண்டாவது அர்த்தம், அந்த உள் அர்த்தமும் எப்படி இருக்கணும்? முரண்படாத அர்த்தமா இருக்கணும். ஒரு பொருளுக்கு உள் அர்த்தம் வெளி அர்த்தம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு அர்த்தமும் ஒன்றுக்கொன்று முரண்படாது. இப்ப உதாரணமா ஒரு முட்டாளை பார்த்து அவன் சரியான குருடன்டா அப்படிங்கிறோம், புரியுதா? காஃபிர்கள் அல்லாஹ் குருடர்கள்ங்கிறான், இருக்கா இல்லையா குர்ஆன்ல? சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யாகிலூன். விளங்குதா இல்லையான்னு தெரியல. காஃபிர்களை அல்லாஹுத்தலா செவிடர்கள் என்று சொல்கிறானா இல்லையா? புக்குமுன் ஊமையர்கள் என்று சொல்கிறானா இல்லையா? அம்யுன் குருடர்கள் என்று சொல்கிறானா இல்லையா? இப்ப நீங்க கேட்பீங்க, என்ன காஃபிர்கள் எவ்வளோ அழகா பேசுறாங்க, பாட்டுலாம் பாடுறாங்க, எவ்வளோ கண்ணுலாம் பார்க்குறாங்க, கண்ணு இருக்குது, காது இருக்குது, எப்படி? அப்ப என்ன அர்த்தம்? முன்பின் தொடரை பார்க்குறீங்க. ஃபஹும் லா யாக்கிலூன்னு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் சிந்தித்து புரிய மாட்டார்கள், சிந்தித்து புரிய மறுக்கிறார்கள் நல்லா சொல்றான். அப்ப என்ன விளங்குறீங்க? இந்த இடத்துல அவர்களை குருடு, அவர்களுக்கு குருட்டுத்தன்மையும் செவிட்டுத்தன்மையும் பொய் ஊமைத்தன்மையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வது அவர்கள் சிந்தித்து புரியாமல் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கின்றார்களே. அப்ப செவி இருந்தும் காது கொடுத்து ஆதாரங்களை கேட்பதில்லை, கண்ணிருந்தும் அவர்கள் இறை அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை, அவர்களுக்கு அல்லாஹ் நாவை கொடுத்திருந்தும் அந்த நாவால் அல்லாஹ்வுடைய சாட்சியத்தை அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். எனவே இதெல்லாம் இருந்தும் கூட இல்லாதவர்களை போல. புரியுதா? இப்போ நிறைய காசு பணம் வச்சிருக்கிறாமா, புரியுதா, உங்களை மாதிரி வச்சுக்கங்களேன், நிறைய காசு பணம் எக்கச்சக்கமாக கோடிக்கணக்காக இருக்குது, பறக்கத்தான் இருக்குது, ஆனால் கொடுக்கறது கிடையாது. ஏமா என்ன, இப்போ என்ன செய்வீங்க? நல்ல காசு பணம் உள்ள பார்ட்டி, பெரிய பார்ட்டி, என்ன கழுத்தில் 2 கிலோ நகை, காலில் 1 கிலோ நகை, தூக்கிட்டே போக முடியாது. என்ன சில பேர்லாம் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில், இந்த ராம்நாடு செய்யலாம் பாருங்களேன், காது இத்தனை பெருசுக்கு இருக்கும், இந்த காது இருக்குல்ல, காது எத்தனை பெருசுக்குமா இருக்கணும், இது வரைக்கும் இருந்தா காது எங்க வரைக்கும் இருக்கும், இங்க வரைக்கும் இருக்கும், போட்டு தொங்கி 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 இந்த காதல் இப்படி ஏணி போட்ட மாதிரி இங்க இருந்து குத்தி 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 இது வரைக்கும் அப்படியே ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தது இல்லை நீங்க, உங்க பாட்டியாலாம் இருப்பாங்க, அல்லம்துல்லா எங்க பாட்டியாலாம் அப்படி இல்லாமா, நல்லா பாதுகாத்தமா அப்படியே தொங்கி தொங்கி இருக்கும். அது போக கழுத்துல இந்த பட்டப்பட்ட ஆச்சைன்னு அப்படியே டம்பு டம்பு டாலரை போட்டு 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 இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இந்துக்கள் சாமி இருக்கு பாத்தீங்களா, அந்த இந்துக்கள் சாமிலாம் வந்து இப்படிலாம் நகை நட்டை போட்டு வச்சாதான் இவனுக்கு பார்க்கறதுக்கே போவானுவன், சும்மா வச்சா எவனுமே போக மாட்டான் கிட்டக்க. அந்த மாதிரி எப்போதும் கழுத்து கையிலெல்லாம் போட்டுக்கிட்டு என்னமோ புது பொண்ணு மாதிரி, 40 வருஷத்துக்கு முன்னாடி புது பொண்ணாக இருந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கிழவி. என்ன இப்போ பார்த்தாலும் நகை நட்டோடு தான் அப்படியே இருப்பாக. என்ன இப்போ இப்படி இருக்கிற ஒரு பொண்ணை, ஒரு பொண்ணுங்கிறண்ணா இப்படி இருக்கிற ஒரு ஆளை என்ன 5 பைசா கொடுக்காது, அது தர்மம் பண்ணாது. நீங்கள் அல்லது பொதுவானு சொல்லுங்க, அவனை அவன் சரியான பிச்சைக்காரன்டாமீங்க, என்ன அர்த்தம் அவனை பிச்சைக்காரன், அவன் இவ்வளவு செல்வம் இருந்தும் ஈகை மனம் இல்லாதவர்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க பிச்சைக்காரன். எப்படி ஒரு பிச்சைக்காரன் அவன் கொடுக்க மாட்டான் வாங்குவானோ, அந்த மாதிரி இவ்வளவு காசு பணம் இருந்தும் கொடுக்காதவர்களை பார்த்து அவனை அவனே ஒரு பக்கீடாமீங்க, என்ன அர்த்தத்துலங்க நீங்க? எப்ப அவன் கொடுக்கலையோ, போதுமென்ற தன்மை இல்லையோ, அவன் ஒரு பக்கீர் தான். புரியுதா இல்லையா? இப்ப இந்த மாதிரி உள்ளர்த்தம் வெளியர்த்தம் என்று இருக்கும் பொழுது உள்ளர்த்தத்தை தான் நாட வேண்டும் என்று அங்க முன்பின் ஆதாரங்கள் சொன்னா அப்ப நாடலாம், அது முரணாகாது. புரியுதா இல்லையா? அப்படி இல்லாம அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன ஒரு விஷயத்த அது அந்த அர்த்தத்துல தான் அங்க சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதுதான் அர்த்தம் என்று அந்த ஆதாரங்களை சொன்ன அல்லாஹுவோ ரசூலோ அல்லது ஆதாரங்களை கேட்ட சஹாபாக்களோ சொல்லி இருக்கும்போது அதுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் அந்த ஆதாரங்களை மாற்றுவது இருக்கிறது அல்லவா, இதுதான் தஅ்வீல் ஃபாசித், வழிகேடான தவறான தஅ்வீல். புரியுதுங்களா? இப்ப இந்த திரும்ப விஷயத்துக்கு வாங்க, இந்த தஅ்வீல், தஅ்வீல்னா என்ன, ஆதாரங்களுடைய அர்த்தங்களை மாற்றுவது சுருக்கமா. இந்த தஅ்வீல் தான் யூதர்களை வழிகெடுத்தது, நசராக்களை கிறிஸ்தவர்களை வழிகெடுத்தது, எல்லா மதத்தில் முன்னாடி உள்ளவர்களையும் சரி, இதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தில் உள்ளவர்களையும் சரி, அதுக்கு பின்னாடி அதே போல இப்லீஸை வழிகெடுத்ததும் சரி, அதே போல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்களுடைய இறுதி காலத்தில் மக்கள் வழிகெட்டு போனார்கள். புரியுதா? ஹாரிஜா, முஅ்தஸிலா, ராஃபிதா, கதரியா, ஜஹ்மியா, அதே போல முர்ஜியா என்று எக்கச்சக்கமான கூட்டம், கிட்டத்தட்ட 72 கூட்டத்தார்கள் உருவானார்களே, இவர்கள் எல்லாருடைய மெயின் பாயிண்ட், மூல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இந்த மார்க்கத்தில் அவங்க வழிகட்டதுக்கு என்ன அடிப்படை ரீசன், என்ன, ஆதாரங்களின் அர்த்தங்களை மாற்றுவது. புரியுதா இல்லையா? சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க, நம்ம என்ன சொல்றோம், இங்க பாருங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் உஜூஹும் யௌம இதின் நாதிரா, முகங்கள் பிரகாசமா அப்படியே இலங்கி கொண்டிருக்கும், ஷைனிங்கா இருக்கும், நாதிரத்துன். இந்த உலகத்துல கருப்பா இருந்தாலும் கவலைப்படாதீங்கம்மா, புரியுதா இல்லையா? இந்த உலகத்துல வெள்ளையா இருக்கிறதுனால சந்தோஷமும் பற்றாதீங்க, பெருமையும் பற்றாதீங்க, புரியுதா? அசல்ல ஷைனிங் எங்க இருக்கணும், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல போகும்போது ஷைனிங்கா இருக்கணும். பிலால் யாரு, யாருமா அவர், எப்படிப்பட்டவருமா அவர், ஒரு கருப்பு, ஆப்பிரிக்காவை சேர்ந்த, ஆப்பிரிக்காவில் ஹபஷாவை சேர்ந்த ஒரு கருப்பு ஒரு மனிதர், நல்ல உயரமாக இருப்பார், உதடெல்லாம் மொத்தமாக இருக்கும், கண்ணக்கரேர்னு முள்ளிலாம் இப்படி இருக்கும், என்ன, ஆனால் சொர்க்கத்தில் அவர் அவ்வளோ அழகாக இருப்பார், சரியா? அபு ஜஹல், அபு லஹப், அவ்வளவு வசீகரமானவன், குறைஷி வம்சத்தில் அரபிய குலம், ஒரிஜினல் அரபு குலத்தில் பிறந்த பெரிய அழகான வசீகரமான வாலிபர்கள் நாளைக்கு நரகத்தில் வெந்து கொண்டிருப்பார்கள். கோரமான முகமுடையவர்களாக இருப்பார்கள். புரியுதா? சொர்க்கத்தில் அந்த முகம் நம்முடைய முகம் யாரா? يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين اسودت وجوههم أكفرتم بالله. புரியுதா? அல்லாஹ் கேட்பான், அந்த மறுமை நாளிலே முகங்கள் வெண்மையாகிவிடும், சில முகங்கள் கருப்பாகிவிடும். கருத்த முகங்களை பார்த்து அவர்களிடத்தில் கேட்கப்படும், அல்லாஹுவே நிராகரித்தீர்களா? வெண்மையான முகங்களுடையவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே இருப்பார்கள். புரியுதா? சூரா ஆலு இம்ரான் 106வது வசனம், 106, 107 ரெண்டு வசனம். அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும் ஃபதூகுல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன் வ அம்மல் லதீன பியத்த வுஜூஹுஹும் ஃபி ரஹ்மத்தில்லாஹி ஹும் ஃபீஹா காலிதூன். சரி, அல்லாஹுடைய அந்த சில முகங்கள் மறுமை நாளிலே செழிப்பு அப்படியே மின்னிக்கொண்டு ஷைனிங்காக இருக்கும். எந்த கவலை, பிரச்சனை, துக்கம், துயரம், உலகத்தில் அவங்க பட்டதனுடைய அதாபு, அதே போல் மஹ்ஷரில் பட்ட கஷ்டத்து எல்லாமே போயிட்டு அப்படியே செழிப்பாக, அப்படியே சந்திரன் மாதிரி அப்படியே பிரகாசமாக இருப்பாங்க. அடுத்து இலா ரப்பிஹா நாதிரத்துன், தங்களது ரப்பை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். புரியுதுங்களா? இலா ரப்பிஹா நாதிரத்துன். இப்போ அரபியில் நவர எந்துரு நூன் வா தா வா ரா நவர, இந்த நவர எந்துரு என்ற இந்த பதம் பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. புரியுதா? குர்ஆனிலிருந்து உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க. சூரத்துல் ஹதீத், யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாது லில்லதீன ஆமனுன்துரூனா. குர்ஆனிலிருந்து எடுத்து பாருங்க, லில்லதீன ஆமனுன்துரூனா நக்தபிஸ் மின் நூரிக்கும். 57வது அத்தியாயத்தில் 13வது வசனம், يوم يقول المنافقون والمنافقات للذين آمنوا انظرونا نقتبس من نوركم. இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க, உந்துரூனா, இங்க ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒன்னு உந்துரு, இரண்டாவது நா அப்படின்னு இருக்கு. இந்த உந்துரு என்பது ஏவல் வினை, கட்டளை வினை, ஆர்டர் ஃபார்ம். இது உந்துரு நா, நா என்றால் எங்களை, நாங்கள் எங்களை. உந்துரு இந்த இடத்துலையும் நலர என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்த பதம் தான், சென்டென்ஸ் தான் இங்கே இருக்கு. உந்துரு இந்த இடத்துல உந்துரு என்பது பாருங்க, உந்துரு என்பதற்கும் நா என்பதற்கும் இடையில ஏதாவது துணை எழுத்து இருக்குதா? உந்துரு என்பதற்கும் நா என்பதற்கும் இடையில ஏதாவது துணை எழுத்து இருக்கா? வாவு வந்து உந்துருல உள்ள எழு வாவு அது. புரியுதா? இருக்கா? இல்ல. அப்ப என்ன அந்த இடத்துல உந்துரு என்பதற்கு அர்த்தம் வரும்? எங்களை எதிர்பாருங்கள், எங்களை எதிர்பாருங்கள், பிளீஸ் வெயிட் ஃபார் மீ. புரியுதா? எங்களை எதிர்பாருங்கள் என்று அர்த்தம் வரும். அப்ப இந்த நலர எந்துரு என்பதற்கும் அதனுடைய செயல்பாட்டு வினை, புரியுதா, அதற்கு அடுத்து அந்த செயல் யார் பக்கம் செல்ல போகிறதோ அதற்கு இடையில துணை எழுத்து இல்லை என்றால் அதற்கு அர்த்தம் எதிர்பாருங்கள். எப்படி? உதாரணமா இந்த ஆயத்துல உந்துரூனா என்று வந்திருப்பதை போல. புரியுதா? சில இடங்கள்ல இந்த நலர என்ற வேர் சொல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தைக்கு பின்னால் ஃபீ என்ற வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை இருக்கும்? புள்ளி வச்சது, சுழிச்சு புள்ளி வச்சது, யாவோட சேர்த்து ஃபீ என்ற வார்த்தை இருக்கும். இந்த ஃபீ என்ற வார்த்தையோட நலர என்பது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அப்போது நலர என்பதற்கு சிந்திப்பது, ஆராய்ச்சி செய்வது, கவனம் செலுத்துவது என்று பொருள். புரியுதா? இப்ப பாருங்க சூரத்துல் ஆராஃப்ல 185வது வசனம் கடைசியில் பாருங்க, அவலம் எந்துரு ஃபீ மலகூத்தி சமாவாத்தி. அவ என்பது கொஸ்டின் எழுத்து, லம் யன்துரு என்பது அதுதான் வெர்பு ஃபைல். லம் யன்துரு அந்த க்வெஸ்சன் மார்க் கூட சேர்த்தா புரியுதா? அதுக்கு பிறகு மலக்கூத் என்ற வார்த்தை வருது. அந்த மலக்கூத் என்ற வார்த்தைக்கும் லம் யன்துரு என்பதற்கும் இடையில என்ன எழுத்து இருக்கு? ஃபி என்ற எழுத்து இருக்கு. புரியுதா? இந்த ஃபி என்ற எழுத்து குரான்ல வேற எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவில் வர்றதை ஓதி கட்டுங்க பார்க்கலாம், ஏதாச்சும் புரியுதான்னு பார்ப்போம். நதர என்ற வார்த்தைக்கும் அல்லது அதிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைக்கும் அது எதன் பக்கம் போகுதோ அந்த வார்த்தைக்கு நடுவில் என்ன எழுத்து வந்தா? இந்த ஃபி என்ற எழுத்து வந்தா அர்த்தம் என்ன வந்துடும்? சிந்திப்பது, ஆராய்ச்சி செய்வது, கவனிப்பது, அந்த அர்த்தம் வந்துடும். புரியுதா? இப்போ பாருங்க, அவலம் என்றுரூஃபி மலக்கூத்தி சமாவாத்தி வளர்ந்து, வானங்கள் பூமியினுடைய பேராட்சியில் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, கவனித்து பார்க்க வேண்டாமா? புரியுதா? அதை பற்றி திங்க் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது. புரியுதா? அந்த அர்த்தம் வந்துடும். சரி, இப்போ இந்த நவர என்பதற்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய செயல்பாட்டு வினை மஃபுஊல்னு சொல்லுவோம் அரபியில், அதுக்கும் இடையில இலா என்ற அர்த்தம் வந்தால், இலா என்ற வார்த்தை வந்தால், புரியுதா? இலா என்ற வார்த்தை வந்தால் அங்க அர்த்தம் கண்ணால் பார்ப்பது. நதர என்பதற்கு அடுத்து வரக்கூடிய மஃபுஊலுக்கும் இடையில இலா என்ற வார்த்தை வந்து அப்ப அர்த்தம் என்னதான்? கண்ணால் பார்ப்பது. வேற அர்த்தமே வராது, வைக்க முடியாது. புரியுதா? இப்ப பாருங்க, சூரத்துல் அன்ஆம்ல 99வது வசனம், உன்துரு இலா சமரிஹி, உன்துரு இலா சமரிஹி இதா அஸ்மர, அந்த மரத்தின் பழங்களை நீங்கள் பாருங்கள் அது பழுக்கும் போது. உன்துரு இலா சமரிஹி, உன்துரு இலா சமரிஹி, அதனுடைய பழத்தை நீங்கள் பாருங்கள் அந்த மரம் பழுக்கும் போது. தாமதியுங்கள், புரியுதா? எதிர்பார்த்திருங்கள் அர்த்தம் வரும். இந்த நலர என்ற வேர் சொல்லில் இருந்து வரக்கூடிய வெர்புகளுக்கும் அதனுடைய மஃபூலுக்கும் இடையில ஃபி என்ற எழுத்து இருந்தால் என்ன அர்த்தம் வரும்? சிந்திப்பது. புரியுதா? அறிவால பார்க்கிறது, அதாவது சிந்திக்கிறது, கவனிக்கிறது, யோசிச்சு பார்க்கறது, அந்த மாதிரி அர்த்தம் வரும். இந்த நதர என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வரக்கூடிய ஃபைல்கள் வெர்புகளுக்கும் அதனுடைய செயல்பாட்டு வினை அதாவது மஃபூலுக்கும் இடையில இலா என்ற வார்த்தை வந்தால் பார்ப்பது என்ற அர்த்தம் மட்டும்தான், வேற அர்த்தமே கிடையாது. புரியுதா? இப்ப பாருங்க, குரான்ல என்ன எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இலா ரப்பிஹா நாதிரத்துன், என்ன எழுத்து? இலா. அப்ப இங்க என்னதான் அர்த்தம் வைக்கணும்? கண்ணால் பார்ப்பதுங்கிற அர்த்தத்தை தான் வைக்கணும். புரியுதா? இந்த இடத்துல ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இப்ப நம்ம தாபிஈன்கள் சஹாபாக்கள் சொன்ன விளக்கங்களையே நம்ம இன்ஷால்லாஹ் அடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஒரே ஒரு ஒன்று அல்லது ரெண்டு விஷயத்தை மட்டும் இப்ப சொல்றோம். இந்த வசனத்திற்கு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அப்படிங்க, நதரத் இலா ரப்பிஹா ஃபநதரத் பினூரிஹி, நதரத் இலா ரப்பிஹா, சொர்க்கத்திலே முகங்கள் தங்களது ரப்பை பார்த்தன, எனவே அவனுடைய அந்த பிரகாசத்தால் இந்த முகங்கள் இலங்க ஆரம்பித்து விட்டன, மின்ன ஆரம்பித்து விட்டன. புரியுதா? அப்ப எந்த அர்த்தத்தை தான் இமாம் ஹசன் பஸ்ரி சொல்றாங்க? கண்ணால் பார்ப்பது என்ற அர்த்தத்தை. அதே போல இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா, இவங்க யாரு? சஹாபி. ஹசன் பஸ்ரி தாபிஈ. இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இலா ரப்பிஹா நாளிரத்துன் என்றால் என்ன அர்த்தம்? ஐ தன்துரு இலா வஜிஹி ரப்பிஹா, தன்துரு இலா வஜிஹி ரப்பிஹா, அந்த முகங்கள் தங்களது ரப்புடைய முகத்தை பார்க்கும். தன்துரு இலா வஜிஹி ரப்பிஹா. இக்ரிமா, இவங்க யாரு? இப்னு அப்பாஸுடைய மாணவர் ரழியல்லாஹு அன்ஹுமா. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வுஜூஹு யௌம இதின் நாதிரத்துன், முகங்கள் அந்த நாளிலே இலங்கிக் கொண்டிருக்கும், மின்னிக் கொண்டிருக்கும், அதாவது மின் நஈம், சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிச்சதுல அந்த முகமெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும். இலா ரப்பிஹா நாதிரத்துன் ஐ தந்துரு இலா ரப்பிஹா நல்ரன், தந்துரு இலா ரப்பிஹா நல், கண்டிப்பா கண்ணால் தங்களது ரப்பை அந்த சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். புரியுதா? இப்படி இந்த ஆயத்திற்கு சஹாபாக்கள் தாபிஈன்கள் விளக்கம் சொல், இது ரெண்டு மூணு உதாரணம், புரியுதுங்களா? இவ்வளவு தெளிவாக விளக்கம் சொன்னதற்கு பிறகு அல்லாஹுவை கண்ணால் மறுமையில் சொர்க்கவாசியில் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்வது அது அவர்களுடைய அறியாமையும் அவர்களுடைய வழிகேடுமே தவிர வேறொன்றும் இல்லை. புரியுதா? இன்ஷாலா நாளைக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, பார்ப்போம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.